لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பேரருளும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மஃஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா மாண்புகள் நிலை நிறைந்த ஓர் மாண்பான கண்ணியமான ரஜபுடைய மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் இவ்வருடமும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நாம் இன்று ரஜபுடைய 23வது நாளின் ஜும்ஆவுடைய நாளையிலே இன்று நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதம் பிறந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக கேட்கக்கூடிய துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலும் அடுத்து வருகின்ற ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கெல்லாம் நீ பரக்கச் செய்வாயாக, அருள் பாலிப்பாயாக, மாண்புகளும் புண்ணியங்களும் பூத்துக் குலுங்கக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய நட்பாக்கியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ளக்கூடிய அரும்பெரும் வாய்ப்பையும் பாக்கியமாக தந்தருள்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய தலைப்பிறை தென்பட்ட முதல் நாள் கொண்டு ரமலானுடைய தலைப்பிறையை பார்க்கின்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமாக இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட கண்ணியமான நான்கு மாதங்களுள் ஓர் மாதமாகிய ரஜபுடைய மாதத்தை நாங்கள் எல்லாம் அடைந்திருக்கிறோம். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் என்று படைத்தானோ அன்றே மனிதனுக்காக அல்லாஹ் 12 மாதங்களையும் படைத்து வைத்திருக்கிறான். இந்த 12 மாதங்களுள் 4 மாதங்கள் கண்ணியங்கள் நிறைந்தவையாக எங்களுக்கு இனம் காட்டப்பட்டிருக்கிறது. முஹர்ரமுடைய மாதம், நாம் இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம், துல்கஅதாவுடைய மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம், இந்த 4 மாதங்களும் தான் இஸ்லாமிய 12 மாதங்களுள் கண்ணியமானவை, புனிதத்துவம் நிறைந்தவை. இவைகளில் தான் கண்ணியங்கள் இருக்கிறது என்பதனையும் அல் குர்ஆனின் மூலமாக 4 மாதங்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, ரஜபுடைய மாதம் என்றாலே எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருவதுதான் அல்லாஹுடைய சந்நிதானத்தை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய விண்ணுலக யாத்திரை மேற்கொண்ட மிஅராஜுடைய பயணம் எங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுவதும் ஞாபகத்தில் வருவதும் இந்த மாதத்திலே நாங்கள் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் சிந்திக்க தூண்டுகின்ற விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலே இடம்பெற்ற நபிகளாருடைய விண்ணுலக யாத்திரை எங்களுக்கெல்லாம் பாரிய வரலாற்று படிப்பினைகளை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் 2 விதமான ஆண்டுகளை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒன்று, நபிகளார் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்ற அந்த வருடத்தை சொல்லி காட்டுகிறார்கள் வரலாற்றிலே. 2வது, நபிகளாருடைய வாழ்க்கையில இன்னமொரு ஆண்டு இருக்கிறது, அதுதான் ஆமுல் ஹுசுன், நபிகளாருடைய கவலை நிறைந்த ஆண்டு. இந்த 2 ஆண்டுகளையும் வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். ஏன் ஆமுல் ஹுசுன், கவலை நிறைந்த ஆண்டு என்று இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றால், மிக முக்கியமான நிகழ்வுகள் நபிகளாருடைய 53வது வயதிலே நடைபெறுகிறது. 1, நபிகளாருடைய அன்பான மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். அந்த கவலையிலிருந்து மீள்வதற்கு முன்னால் நபிகளாருடைய சிறிய தந்தையாக நபிகளாரை நன்றாக பராமரித்து வளர்த்து வந்த அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் சிறுகாலத்திலேயே வஃபாத்தாகிவிடுகிறார்கள். ஒன்றன்பின் ஒன்றாக இறை செய்தியை தங்களுடைய உள்ளத்தில் சுமந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை மேல் கவலை தோய்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிந்தனைகளை மறந்து கொள்வதற்காக இடம்பிட்டு இடம் மாறினால் இந்த கவலைகளிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம் என்ற நோக்கத்திலே இஸ்லாமிய தஅவா பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தாயிஃபுடைய மண்ணுக்கு சென்று இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கை அந்த சமுதாயத்தினருக்கு, அந்த ஊர் மக்களுக்கு எட்டி வைக்கிறார்கள். அங்கு நடந்த கொடூரமான சில செய்திகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். சிறுவர்களும் வாலிபர்களும் கற்களினாலும் புல்களினாலும் நபிகளாரை தாக்கினார்கள். நபிகளாருடைய ஈமானிய இரத்தம் தங்களுடைய உடம்பிலே வடிந்து ஓடுகின்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தாயிஃபுடைய மண்ணிலே துன்புறுத்தப்பட்டார்கள். பல நோவினைகளை சந்தித்தார்கள். இவை அனைத்தும் நடைபெற்றது ஒரே ஆண்டில்தான். இந்த 3 முக்கியமான நிகழ்வுகளை வைத்துத்தான் வரலாறிலே குறிப்பிடுகிறார்கள் நபிகளாருடைய வாழ்க்கையில் கவலை ஆண்டு என்ற ஆமுல் ஹுசன் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தாயிஃபிலிருந்தும் கவலையை சுமந்து கொண்டு கஅபாவுக்கு அருகாமையிலே இருக்கின்ற ஹதீம் என்ற இடத்திலே ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட மிஅராஜ் சம்பந்தமான நீளமான ஹதீஸை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னஹு ஜாஅ பி ஸலாஸத் நஃபர், என்னிடத்திலே மூன்று மனிதர்கள் வந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த மூன்று மனிதர்களையும் நான் அறிய மாட்டேன். நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். என்னுடைய உறக்கம் எப்படியானது தெரியுமா? உங்களுடைய உறக்கத்தை போன்றது அல்ல. என்னுடைய இரண்டு கண் விழிகளும் உறங்கும், என்னுடைய உள்ளம் விழித்திருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய இரண்டு கண்களும் உறங்கும், என்னுடைய உள்ளம் விழித்திருக்கும். அப்படியான ஒரு உறக்கத்தை நான் மஸ்ஜிதுல் ஹராமிலே ஹதீம் என்ற இடத்திலே நான் தூங்கி உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஃபலம் யுகல்லிமூஹு ஹத்தஹ்தமலு, என்னை மூவரும் வந்து தூக்கினார்கள். ஒருவர் மற்றவரோடு ஒரு வார்த்தை பேசவில்லை, மௌனமாக தூக்கிச் சென்று ஃபவதஉஹு இந்த பிஇர் ஜம்ஸம், ஜம்ஸம் கிணற்றுக்கு அருகாமையிலே என்னை அம்மூவரும் கொண்டு போய் வைத்தார்கள். ஃபவத்தவல்லாஹு மின்ஹும் ஜிப்ரயீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த இடத்திலே எனக்கு வகி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரயீல் அலைஹி ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அம்மூவரிடத்திலிருந்தும் ஜிப்ரயீல் என்னை பொறுப்பேற்றார்கள். ஃபஷக்க ஜிப்ரயீல் மா பைன நஹ்ரி, என்னுடைய நெஞ்சை பிளந்த ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னுடைய உள்ளத்தை உள்ளே இருந்து வெளியே எடுத்து ஃபஹஸலஹு மின் மா இஸம்ஸம் பியதி, ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கைகளினாலேயே என்னுடைய உள்ளத்தை ஜம்ஸம் தண்ணீரினால் கழுவுகிறார்கள். சும்மா ஊதீது, எனக்கு பிறகு என் அருகிலே ஒரு பாத்திரத்திலே ஈமானும் ஹிக்மத்தும் கொண்டு வந்து வைக்கப்பட்டு இதன் மூலமாக என்னுடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு ஈமானையும் ஹிக்மத்தையும் வைத்து ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னுடைய உள்ளத்தை பழையவாறாக ஆக்கிவிட்டார்கள். இப்போது நான் கண் விழித்து பார்க்கிறேன், என்னுடைய உடம்பிலோ என்னுடைய நெஞ்சகத்திலோ எந்த காயமங்களும் கிடையாது. என்னுடைய உள்ளம் பிளக்கப்பட்டது, ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கைகளினால் என்னுடைய உள்ளத்தை ஜம்ஸம் தண்ணீரினால் கழுவினார்கள். ஈமானையும் ஹிக்மத்தையும் வைத்து நிரப்பி என்னுடைய உள்ளத்தை அப்படியே வைத்து பொருத்தி விட்டார்கள் என்ற செய்தியை கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மீண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள், சும்மா ஊதீது பிதாபா, அதற்கு பிறகு என் அருகில் ஒரு மிருகம் கொண்டு வரப்பட்டது. அது கழுதையும் அல்ல, குதிரையும் அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட வெண்ணிறமான ஓர் குதிரையை போன்ற அல்லது கழுதையை போன்ற, அது குதிரையும் அல்ல கழுதையும் அல்ல, இரண்டுக்கும் மத்தியிலே உள்ள ஓர் வெண்ணிறமான ஒரு பிராணி, ஒரு மிருகம் என் அருகில் கொண்டு வரப்பட்டது. ஹுவ அல் புராக், அதுதான் புராக் என்கின்ற மிருகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தியை புகாரி கிரந்தத்திலே உங்களால் ஆழமாக படித்து தெரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சாவை நோக்கி அந்த புராக் என்கின்ற வாகனத்திலே அந்த மிருகத்திலே கண்மூடி முழிப்பதற்கு முன்னால் அங்கே சென்று அங்கே கால் பதிக்கிறார்கள். நபிகளாருடைய மிஅராஜுடைய பயணம் மூன்று கட்டங்களாக அல்லாஹ் அமைத்து வைத்தான். ஒன்று, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் மக்தஸ் பலஸ்தீன் வரைக்கும் புராக் என்கின்ற மிருகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் கண்மூடி முழிப்பதற்கு முன்னால் சென்று அந்த மண்ணை அடைகிறார்கள். நபிகளாருடைய இரண்டாம் கட்ட பயணம் பைத்துல் மக்தஸிலிருந்து ஏழாவது வானம் வரைக்கும் நபிகளார் அவர்கள் உருஜ் என்கின்ற சாதனத்தின் மூலமாக வானத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள். ஏழாவது வானத்திலிருந்து சிதரத்துல் முந்தஹா என்ற இலந்தை மரத்திலிருந்து அல்லாஹுடைய அருஷ் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் ரஃப் ரஃப் என்ற பறக்கும் தட்டின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி, அல்லாஹ் தன்னுடைய அடியாரை இரவு நேரத்திலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்சாவின் பக்கமாக இரவு வழிப்பயணமாக அழைத்துச் சென்றானே, அந்த ரப், அந்த இறைவன் ஆச்சரியத்திற்குரியவன், அவன் தூய்மையானவன், அவன் பரிசுத்தமானவன். மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பயணத்தை தன்னுடைய அபுதுக்கல்லா கொடுத்தானே. அப்பேற்பட்ட இறைவன் இருக்கிறானே, அவன் சாமானியமானவன் அல்ல. சுபஹான் அல்லதி, அவன் ஆச்சரியத்திற்குரியவன். மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தியுள்ளவன், வல்லமையுள்ளவன். எதற்காக அல்லாஹ் தன்னுடைய அடியாரை தன்னின் பக்கமாக அழைத்தான் தெரியுமா? எங்களுடைய அத்தாட்சிகள் இந்த உலகத்திலும் எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து வியாபித்து காணப்படுகிறது. எங்களுடைய அத்தாட்சிகள் கண்ணுக்கு தெரிந்தவைகள் பல இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாதவைகள் அதை விட அதிகமாக இருக்கிறது. எல்லா அத்தாட்சிகளையும் என்னுடைய அடியாருக்கு நான் காண்பிப்பதற்காக என்னுடைய அடியாரை என்னின் பக்கமாக அழைத்தேனே. அந்த அழைப்பு மிகவும் ஆச்சரியத்திற்குரியது. எதற்காக அழைத்தான் அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய அற்புதங்களை, அதிசயங்களை காண்பிப்பதற்காக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர். அந்த இறைவன் எப்படியான வல்லமையுள்ளவன் தெரியுமா? நீங்கள் எந்த இடத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறீர்களோ அந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் செவிமடுக்க கூடியவன். ரகசியமாக பேசினாலும் அவன் செவிமடுக்க கூடியவன். யாருக்கும் தெரியாமல் பேசினாலும் அதனையும் செவிமடுக்க கூடியவன். அல் பசீர், நீங்கள் யாரும் பார்க்கவில்லையே என்று களவிலும் மறைவிலும் ஏதாவது குற்றங்களை செய்கிறீர்கள், தவறுகள் செய்கிறீர்கள், யாரும் பார்க்கவில்லையே என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். மனிதா, இவை எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் நான் உற்று நோக்கிறேன், கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். சுபஹான் அல்லதி, அந்த இறைவன் ஆச்சரியத்திற்குரியவன், அவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை இந்த சமுதாயத்தினருக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான். முதலாவது வானத்தை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக வழித்துணையோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடைகிறார்கள். அந்த வானத்தின் கதவை தட்டுகிறார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அங்கிருந்து கேட்கிறார்கள், மன் அந்த, நீங்கள் யார்? சொன்னார்கள், அன ஜிப்ராயில், நான் ஜிப்ராயில் வந்திருக்கிறேன். வமன் மஅக, உங்களோடு வந்திருப்பது யார் என்று உள்ளே இருந்து சப்தம் வருகிறது. சொன்னார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இப்னுக ஸாலிஹ், உங்களுடைய ஸாலிஹான மகன் முஹம்மது வந்திருக்கிறார் என்று சொன்ன மறுகணம் கதவை திறக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு ஆயத்தமாகிறார்கள். சொன்னார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபியே, ஹாதா அபூக ஆதம், இங்கே முதலாவது வானத்திலே உங்கள் வரவை நல்வரவோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்து உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர் யார் தெரியுமா? இவர்தான் உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஃபஸல்லிம் அலைஹி, அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மனிதகுலத்தின் தந்தையாகிய ஆதமுக்கு முதலாவது வானத்தில் வைத்து சலாம் சொல்லுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுக்கு பதில் சலாம் சொல்லி முடிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஏழாவது வானத்தில் ஹலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுவை சந்திக்கிறார்கள். சந்தித்து தொழுகையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். வந்த நேரத்திலே கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹுவை சந்திக்க சென்றீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு எதனை ஹதியாவாக அன்பளிப்பாக தந்தான் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்வலா, தொழுகையை தந்திருக்கிறான், அதனை நான் என்னுடைய உம்மத்துக்கு நான் எடுத்துக்கொண்டு செல்லுகிறேன். வருகிறார்கள் ஆறாவது வானத்திற்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபியிடத்திலே கேட்கிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை சந்திக்க சென்றீர்களே, எதனை எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ் தொழுகையை தந்திருக்கிறான், ஆனால் ஒரு நாளைக்கு 50 நேரமாக நான் தொழ வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் ஆயுளால் நீளமானவர்கள், பலத்தால் சக்தியால் வல்லமையுள்ளவர்கள், இவர்களால் கூட இவர் நாளைக்கு 50 நேர தொழுகையை தொழ முடியாது. உங்களுடைய சமூகம் ஆயுளால் குறைந்தவர்கள், நோயாளிகள், பலஹீனமிக்கவர்கள், இவர்களால் தொழ முடியாது. அல்லாஹ்விடத்திலே சென்று குறைத்து கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே நபியவர்கள் செல்லுகிறார்கள், கேட்கிறார்கள், அல்லாஹு தஆலா 5 நேரத்தை குறைக்கிறான். இப்படியாக குறைத்து குறைத்து கடைசியாக 5 நேர தொழுகையோடு நபியவர்கள் வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நபியே, இந்த 5 நேர தொழுகையை தொழுவதற்கு உங்களுடைய சமுதாயத்தினர் சக்தி பெற மாட்டார்கள், குறைத்து கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இதற்கு மேலால் அல்லாஹ்விடத்திலே சென்று குறைத்து கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, நான் செல்லவில்லை. இந்த 5 நேர வக்த்து தொழுகையோடு என்னுடைய சமுதாயத்திலே நான் செல்லப் போகிறேன் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் 5 நேர தொழுகையோடு இந்த சமுதாயத்திலே வந்து சேர்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை சந்தித்து தொழுகையோடு வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே 7வது வானத்திலே ஹலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் கேட்டார்களே, உங்களுக்கு அல்லாஹ் என்ன பரிசு தந்திருக்கிறான், என்ன ஹதியா தந்திருக்கிறான்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே, தொழுகையை தந்திருக்கிறான். அப்படியா, நானும் உங்களுடைய சமுதாயத்தினருக்கு ஒரு சந்தோஷமான ஹதியாவை, அன்பளிப்பை தருகிறேன், கொண்டு போய் உங்களுடைய சமூகத்துக்கு கொடுங்கள். சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய சலாத்தை உங்களுடைய சமுதாயத்தினருக்கு எட்டி வையுங்கள், என்னுடைய சலாத்தை உங்களுடைய சமுதாயத்தினருக்கு எட்டி வையுங்கள் நபியே. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். 2வதாக சொன்னார்கள், நான் உங்களுடைய சமூகத்துக்கு தருகின்ற என்னுடைய அன்பளிப்பு, என்னுடைய ஹதியா என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹம் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹௌல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். நாங்கள் அதிகமாக சொல்லுகின்ற கூறுகின்ற கலிமா தம்ஜீத் 3வது கலிமாவை இந்த சமுதாயத்திற்கு தந்தவர்கள் ஹலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள். இந்த அன்பளிப்பையும் எடுத்துக்கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் இந்த பூமிக்கு வந்தேன், எங்களுக்கெல்லாம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சலாத்தையும் எங்களுக்கு எட்டி வைத்து இந்த கலிமாவையும் அவர்களுடைய அன்பளிப்பாக தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் பிறிதொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், யார் சுபஹானல்லாஹி என்ற அந்த கலிமா தம்ஜீதை ஒரு தடவை சொல்லுவாரோம், சுவர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்படும் என்று அந்த கலிமாவுடைய மகிமையை எங்களுக்கு சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பூமிக்கு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் இந்த உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். மறுநாள் காலை மக்கத்து மண்ணிலே காட்டு தீ போல் மக்களுடைய செவிகளிலே இந்த செய்தி எல்லாம் பரவி செல்லுகிறது. குறைஷிகளும் காபீர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை ஏற்கனவே தூற்றினவர்கள், ஏசினவர்கள், வசைபாடினவர்களுக்கு இந்த செய்தி அவர்களுக்கு சக்தியாக வலுவாக அமைந்துவிட்டது. நபிகளாரை இன்னும் இன்னும் கேவலப்படுத்தி பொய்யுரைப்பதற்கு மிஅராஜ் சென்ற பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களுடைய செய்தியை கேட்ட குறைஷிகள் முதன் முதலாக சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் சொல்லுகிறார்கள், கேட்டீர்களா, உங்களுடைய நண்பர் முஹம்மதுடைய செய்தியை கேட்டீர்களா? பலஸ்தீனுக்கு சென்றாராம், 7 வானங்களை கடந்து அல்லாஹுவை சந்தித்தாராம், இவையெல்லாம் ஒரே இரவிலே நடைபெற்றதாம் என்ற செய்தியை கேளிக்கையாக ஏதோ குத்தலாக சொன்ன நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த குறைஷியை பார்த்து கேட்டார்கள், இந்த வார்த்தையை என்னுடைய தோழர் அல்லாஹுடைய நபி அவருடைய வாயால் சொன்னார்களா? ஆமாம், வாயால் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன். அப்படியா, ஹுவ சதக, நபியுடைய வாயினால் இந்த வார்த்தையை நபியே சொல்லியிருப்பார்களேயானால் நிச்சயமாக அவர் சொன்னது உண்மைதான், அதில் பொய்யில்லை என்று முதன் முதலாக இந்த பூமியின் மீது அந்த மிஅராஜுடைய பயணத்தை உண்மைப்படுத்தியவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதன் காரணமாகத்தான் ரஹ்மத்துடைய நபி அவர்கள் அந்த தோழருக்கு ஒரு சிறப்பான பெயரை வைக்கிறார்கள், சூட்டுகிறார்கள். அபூபக்கர் என்ற பெயரோடு சித்தீக், உண்மைப்படுத்தியவர் என்ற அந்த பெயரையும் வைக்கப்பட்டதற்கு காரணம் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படியாக இந்த சமுதாயத்தினருக்கு சுமந்து கொண்டு வரப்பட்ட இந்த தொழுகையுடைய அமானிதத்தை நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறோம், அமல்படுத்துகிறோம் என்பதனை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஸலா ஃபகத் கஃபர், எந்த மனிதன் தகுந்த காரணங்கள் இல்லாமல் தொழுகையை விட்டுவிடுகிறானோ அவன் காஃபிராகி விட்டான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது சாதாரண வார்த்தையா? இது ஒரு சாமானியமான வார்த்தையா? இது முஸ்லீமான பெயரிலே இருந்து கொண்டு எத்தனை மக்கள் காஃபிர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஹதீஸ் அல்லவா இது? தந்தை தொழுகிறார், தாயும் வீட்டிலே தொழுகிறாள், ஆனால் மகளும் மருமகனும் அடுத்த அறையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே தொழுகை இல்லாமல், இது சாமானியமான விடயமா? வயதுக்கு வந்த ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தொழாமல் வீட்டிலே இருக்கிறார்களே, எத்தனை தகப்பன்மார் எத்தனை தாய்மார்கள் யோசித்தார்கள், என்னுடைய மகனும் மகளும் தொழவில்லை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியவாறு இவர்கள் காஃபிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஒரு காஃபிரான பிள்ளைக்கல்லவா நான் உழைத்து சம்பாதித்து உணவளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை தகப்பன்மார் யோசித்திருக்கிறார்கள், சிந்தனைக்கு எடுத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், 7 வயது வந்தால் தொழுமாறு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கள், தொழுகையை அவர்களுக்கு பயிற்சி அளியுங்கள், தொழுகின்ற முறைகளை கற்றுக் கொடுங்கள் பெற்றோர்களே. 10 வயதுக்கு வந்து தொழவில்லையா கண்டியுங்கள், அதற்கும் தொழவில்லையா தண்டியுங்கள் அடியுங்கள், உங்கள் பிள்ளைகளை தொழுமாறு சொல்லுங்கள். எந்த வீட்டிலே பெண்கள் தொழவில்லையோ, எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ, அந்த வீடுகள் பாலடைந்த ஷைத்தான் வாழும் வீடும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தும் கூட நாங்கள் அலட்சியவாதிகளாக பொறுப்போக்குள்ளவர்களாக ஏன் சோம்பேறிகளால் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் மிஅராஜ் சென்ற நேரத்திலே பல சுவர்க்கத்தின் காட்சிகளையும் பார்க்கிறார்கள், நரகத்தின் காட்சிகளையும் நபி அவர்கள் பார்க்கிறார்கள். நரகத்தின் காட்சிகள் பலவற்றை கண்டார்கள், அதில் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள். என்ன காட்சி? சில மக்களுடைய தலைகளுக்கு மேலால் பெரும் கற்கள் போடப்படுகிறது, அந்த கற்கள் தலையின் மீது விழுகின்ற நேரத்திலே அவர்களுடைய தலைகள் அப்படியே நொறுங்கி விடுகிறது, சின்னா பின்னமாகி உருக்குலைந்து விடுகிறது. அந்த கீழே விழுந்த கற்களை மீண்டும் பொறுக்கி எடுத்து அதற்கு சாட்டப்பட்ட மலக்குமார்கள் மீண்டும் அவனுடைய தலையின் மீது போட்டு விடுகிறார்கள். அவன் துடியாய் துடித்து நொந்து கொண்டிருக்கிறான், எதைப் போல நெருப்பில் விழுந்த புழுக்களைப் போல துடித்துக் கொண்டிருக்கிறான். இப்படியாக சில மக்களுடைய தலைகள் பெரும் கற்களினால் அடித்து நொறுக்கப்படுகிறது. இந்த காட்சியை பார்த்த நான் ஆச்சரியப்பட்டேன், அதிசயித்து போனேன், கேட்டேன், இவர்கள் எதற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள்? எனக்கு விளக்கம் சொன்னார்கள், ஃபர்தான தொழுகைக்காக அசான் சொல்லப்பட்டும் தொழுகையிலே கவனம் செலுத்தாத சோம்பேறிகள் இவர்கள், தொழுகையை நிறைவேற்றாத பொடுபோக்காளர்களுக்குத்தான் இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்ற செய்தி எனக்கு சொல்லப்பட்டது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தொழாத பொடுபோக்காளர்களுக்கான தண்டனையை தான் கண்டவற்றை இந்த பூமியிலே பறைசாற்றுகின்றார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகைக்காக ஆங்காங்கே மஸ்ஜிதுகளிலே தொழுகைக்காக வாருங்கள், ஹையா அல் ஃபலா வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்ற அசான் ஒலி கேட்டாலும் எத்தனை மக்கள் தான் பார்த்த காரியங்களையும் வேலைகளையும் விட்டுவிட்டு தொழுகைக்காக வருகின்ற மக்களுடைய கூட்டத்தை எங்களால் எவ்வளவு பார்க்க முடிகிறது என்பதனை சிந்தித்து பாருங்கள். காதுகள் கேட்டும் கேட்காத செவிடர்களைப் போல, பள்ளிகளை கண்டும் பார்க்காத குருடர்களைப் போலல்லவா மக்கள் ஏனோ தானோ என்று தொழுகை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை என்பது ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால், ஒரு மனித உடலுக்கு எவ்வாறு தலை முக்கியமோ இதே போல ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்க வேண்டும். தலை இல்லாத உடம்பை பார்த்து யாரும் முழு மனிதனாக அவனை பார்க்க மாட்டார்கள். அவனுக்கு கைகள் இருந்தென்ன, கால்கள் இருந்தென்ன? அவனுடைய உடம்பு இருந்தாலும் தலை இல்லை என்றால் அதனை யாரேனும் மனிதனாக முழு மனிதனாக ஏற்றுக்கொள்வார்களா? இதே போல தொழுகை இல்லாத இதர வணக்க வழிபாடுகள் பிரயோசனமற்றதாக ஆகிவிடும். ஏனென்றால் நபிகளார் சொன்னார்களே, முதன் முதலாக நாளை கியாமத்துடைய நாளையில் ஓர் அடியான் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதே தொழுகையை பற்றித்தான். அடியானே, நீ தொழுதாயா என்ற கேள்விக்கு ஒரு அடியான் சரியாக வாயை திறந்து நாவார மன நிறைவோடு அல்லாவுக்கு அவன் பதில் சொல்லுவானே ஆனால் அவனுடைய அனைத்து கட்டங்களும் நிச்சயமாக சரியாக முறையாக ஆகிவிடும். அவன் தொழவில்லை என்றால் அல்லாஹால் கேட்கப்பட்ட கேள்விக்கு உரிய முறையில் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை என்றால் நிச்சயமாக அவன் மாட்டிக்கொள்ளுவான், அல்லாஹ் பிடித்து விடுவான். அந்த பிடி இருக்கிறதே தண்டனைக்காக குற்றம் செய்த பிள்ளையை தாயும் தகப்பனும் பிடிக்கின்ற பிடியை போன்ற அல்ல அரபுடைய பிடி. தவறு செய்த மாணவனை தண்டிப்பதற்காக ஆசிரியர்கள் பிடித்த பிடியை போன்ற அல்ல அல்லாஹுடைய பிடி. நிச்சயமாக மனிதன் மாட்டிக்கொள்ளுவான். எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லையோ அவனுக்கு இறங்குகின்ற அல்லாஹுடைய தண்டனை அல்லாஹுடைய சாபம் எல்லா மக்களுக்கும் அது வந்து சேர்ந்துவிடும். எங்களுடைய அயல் வீட்டுக்காரன், எங்களுடைய அண்டை வீட்டுக்காரன் மாற்று மத சகோதரர்களாக வாழ்வது என்பது ஒன்றும் அதிசயமான ஆச்சரியமான அல்லது கேவலமான விஷயம் அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை இந்த உலகத்தில் ஒருபுறம் இருந்தாலும் அவனுக்கு நாளை மறுமையில்தான் அதிகமான தண்டனை இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அயல் வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரன் ஒருவன் தொழவில்லை என்றால் இங்கேதான் அபாயம் இருக்கிறது, இங்கேதான் ஆபத்து இருக்கிறது. அவனுக்கு இறங்குகின்ற அல்லாஹுடைய சோதனையும் அல்லாஹுடைய கோப பார்வையும் பக்கத்திலே இருக்கின்ற நல்ல வீட்டையும் அழித்துவிடும். இதற்கு மனிதன் பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகை என்பது ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற அருவறுப்பான மானக்கேடான காரியங்களை அகற்றுவதற்கான ஒரு சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சாதனமாக அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை எங்களுக்கு ஒரு அபரியான சிறந்ததொரு அமலாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறான். எனவேதான் குர்ஆன் சொல்லிக் காட்டுகிறது, யா பனி ஆதம் குதூ ஜீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, தொழுகைக்காக நீங்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற நேரத்திலே உங்களை நீங்கள் தொழுகைக்காக அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அழுக்கு படிந்த ஆடைகளோடு, வியர்வை நாற்றத்தோடு, அரை குறை ஆடைகளோடு அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு செல்லாதீர்கள். அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு செல்லுவதாக இருந்தால் உங்களுடைய ஆடைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆடைகள் அரை குறை இல்லாத முழுமையான ஆடைகளாக உங்களுடைய ஆடைகள் இருக்க வேண்டும். நீங்கள் சந்திக்க செல்லுவது உங்களை படைத்த இறைவனை அல்லவா சந்திக்க செல்லுகிறீர்கள். உங்களுடைய கண்களால் உங்களை படைத்த இறைவனை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அந்த இறைவன் என்னை பார்க்கின்றான் என்ற சிந்தனையில் அல்லவா நீங்கள் தொழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைசியாக தொழுகின்ற தொழுகை இதுதான் என்ற சிந்தனையில் அல்லவா உங்களுடைய தொழுகை இருக்க வேண்டும். இப்படியான தொழுகைக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் உங்களை நீங்கள் முன்னாயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய நினைத்த ஆடைகளோடு, வியர்வை நாற்றத்தோடு, மக்கள் விற்கக்கூடிய வாசனை பொருட்களோடு உங்களை நீங்கள் தயாராக்கிக் கொண்டு அல்லது அத்தகைய நிலைமையோடு நீங்கள் மஸ்ஜிதிற்கு செல்வீர்களையானால் உங்களுக்கு அருகிலே தொழுவதற்கு மக்களும் அசௌகரியப்படுவார்கள். இதே நேரத்திலே மலக்குமார்களும் வெறுப்படைவார்கள். எனவே பள்ளிக்கு நீங்கள் தொழுகைக்காக வருவதற்கு முன்னால் உங்கள் உடம்பையும் உங்கள் ஆடைகளையும் சுத்தமாக தூய்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வீடுகளிலேயே தொழுகைக்காக உதவெடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உதவெடுத்துக் கொண்டு எந்த மனிதன் மஸ்ஜிதிற்கு வருகின்றானோ அவனுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 நன்மைகள் எழுதப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையுடைய மாண்பை எங்களுக்கு சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள். வீடுகளிலேயே தொழுகைக்காக பிரத்யேகமான ஆடைகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நிக்காஹ் வீட்டிற்கு அல்லது வலீமா நிகழ்வுக்கு செல்வதாக இருந்தால் எத்தனையோ பிரத்யேகமான விலை உயர்ந்த ஆடைகளை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்திருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிற்கு வருகின்ற நாங்கள் ஏன் ஒரு கரீபான, ஒரு நாடோடி, ஒரு ஏழை, ஒரு ஃபக்கீரை போல மஸ்ஜிதிற்கு வந்து நாங்கள் காட்சி தருகின்றோம் என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதிலும் ஒரு குறையை பார்த்தீர்களா? கடுமையான நிறங்கள் உள்ள வண்ண நிறமுள்ள ஆடைகளை அணிந்து கொண்டு வருவதனால் ஏனைய தொழுகையாளிகளுடைய சிந்தனைகள் இதன் மூலமாக அங்கே அலட்சியப்படுத்தப்படுவதோடு மட்டுமல்ல ஏனைய தொழுகையாளிகளுடைய பார்வையும் அங்கே கவரப்படுகிறது. இதனால் அவர்களுடைய தொழுகையில் உயிரோட்டம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஆடைகளிலே பொறிக்கப்படுகின்ற சிறு சிறு உருவங்கள், அதிலே எழுதப்பட்டிருக்கின்ற வாசகங்கள், இவைகளையெல்லாம் தொழுகையாளிகளுடைய சிந்தனை அங்கே அலட்சியப்படுத்தப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. எனவே பள்ளிக்கு வருவதாக இருந்தால் அதற்கென்று தூய்மையான முழுமையான ஆடைகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நறுமணம் அத்தர் போன்றவற்றை பூசிக்கொண்டு வாருங்கள். பூசிக்கொண்டு பள்ளிக்கு வருகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் துஆ ஓதிக்கொண்டே பள்ளியின் படியை வந்து மிதிப்பார்கள். நபியுடைய துஆ, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரம், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே ஒளியை உண்டாக்குவாயாக. வஃபீ லிசானி நூரா, என்னுடைய நாவிலே யா அல்லாஹ் ஒளியை உண்டாக்குவாயாக. வஜஅல் ஃபீ ஸம்இ நூரா, என்னுடைய செவிப்புலன்களிலே ஒளியை உண்டாக்குவாயாக. வஜஅல் ஃபீ பஸரி நூரா, என்னுடைய பார்வையிலே யா அல்லாஹ் நீ ஒளியை உண்டாக்குவாயாக. இதே போன்று எனக்கு முன்னாலும் பின்னாலும், எனக்கு வலதிலும் இடதிலும், என் தலைக்கு மேலும் காலுக்கு கீழும் யா அல்லாஹ் நீ ஒளியை உண்டாக்குவாயாக என்ற துஆவை ஓதிக்கொண்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் மஸ்ஜிதை வந்து அடைவார்கள். இந்த துஆக்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இப்படியான நல்ல பல செயற்பாடுகள் தான் எங்களுடைய தொழுகையை உயிரோட்டம் உள்ளதாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒன்றை கவனத்திலே எடுத்துக் கொள்ள வேண்டும். தொழுகைக்காக வந்திருக்கின்ற நாங்கள் மஸ்ஜிதிலே சஃபிலே நிற்கின்ற நேரத்திலே எப்பக்கமாக நிற்க வேண்டும்? இது நன்மை தெரியாததன் காரணமாக எங்கள் மக்களில் அதிகமானவர்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அல்லாஹ வ மலாயிக்கதஹு யுஸல்லூன அலா மயாமினஸ் ஸுஃபூஃப், எந்த மனிதன் இமாமுடைய வலப்பக்கமாக வந்து நிற்கிறாரோ அவரின் மீது அல்லாஹுடைய மலக்குமார்கள் சலவாத்தி சொல்லுகிறார்கள், அல்லாஹும் அவர்கள் மீது சலவாத்தி சொல்லுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்படியாக இருந்தால் மஸ்ஜிதுகளுக்கு வருகின்ற நேரத்திலே இமாமுடைய வலப்பக்கமாக எங்களுடைய சஃப்புகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ளுகின்ற நேரத்தில் அல்லாஹுடையவும் அவனுடைய மலக்குமார்களுடையவும் துஆக்களும் சலவாத்துக்களும் எங்களுக்கு கிடைக்கிறது என்ற செய்தியை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்ததாக எந்த நேர தொழுகையாக இருந்தாலும் சரிதான், ஜமாஅத்தோடு தொழுவதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். ஜமாஅத்து தொழுகை என்பது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு நன்மைகள் நிறைந்தது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். மஸ்ஜிதின் நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே முஅஸ்ஸின்களாக இருந்தவர்கள் இருவராக பிரபலியமடைந்தார்கள். அவர்களில் ஒருவர் பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னுமொருவர் அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு. உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறவியிலேயே கண் தெரியாத ஒரு அந்தகராக குருடராக இருந்தார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபில் மதீனத்தி கசீரத்துல் ஹவாமி வஸ்ஸிபாக், மதீனா முழுக்க வேட்டையாடக்கூடிய மிருகங்களும் விஷ ஜந்துக்களும் இருக்கின்றன, ஆனால் இரவு நேரத்திலே என்னுடைய வீடோ மதீனத்துடைய எல்லையிலே தொலைவிலே இருக்கிறது, மஸ்ஜிதிற்கு நடந்து வருவதிலே எனக்கு உயிராபத்திருக்கிறது, ஏனென்றால் பாதைகளிலே விஷ ஜந்துக்களும் வேட்டையாடக்கூடிய மிருகங்களும் இரவு நேரங்களிலே சுற்றித் திரிவதனால் இரவு நேரத்திலே எனக்கு மஸ்ஜிதிற்கு வருவதற்கு பயமாகவும் இருக்கிறது, வழித்துணையும் இல்லை, அதனால் நான் வீட்டிலே தொழுது கொள்ளலாமா என்று சலுகையை கேட்டார்கள் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அத்தஸ்மா ஹய்யா அலஸ் ஸலா, மஸ்ஜிதுன் நபவியிலே ஹய்யா அலஸ் ஸலா என்ற அஸானுடைய சத்தம் உங்களுடைய காதிலே கேட்கிறதா என்று, அஸானுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா என்று கேட்ட நேரத்திலே அவர் சொன்னார், ஆமாம் நன்றாக கேட்கிறது என்ற செய்தியை சொன்ன நேரத்தில் அல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஜிபுஹா, அப்படியாக இருந்தால் நீங்கள் ஜமாஅத்து தொழுகைக்கு மஸ்ஜிதிற்கு வந்துதான் ஆக வேண்டும், மஸ்ஜிதிலே ஜமாஅத்தாக தொழுது கொள்ளுங்கள், அல்லது இருவரோ மூவராக சேர்ந்து எங்காவது ஓரிடத்திலே ஜமாஅத்தாக தொழுது கொள்ளுங்கள், தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுவது மிகவும் நன்மைகள் நிறைந்தது என்ற செய்தியை அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரே ஒரு ஹதீஸை கூறி நான் நிறைவுரைக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நாளுடைய வெற்றி சுபகு தொழுகையிலே இருக்கிறது, ஒரு நாளுடைய தோல்வி அதுவும் சுபகு தொழுகையிலே தான் இருக்கிறது. எப்படி தெரியுமா? எந்த மனிதன் சுபகு தொழுது விட்டு காலை நேரத்திலே வீட்டை விட்டு புறப்படுகிறானோ அன்றைய நாள் முழுவதும் அவனுக்கு உதவி செய்வதற்கு அவனை பாதுகாப்பதற்கு எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். தொட்ட காரியமெல்லாம் நலவாக வெற்றியாக ஈடேறுவதற்கு அல்லாஹ் அவனுக்கு உதவி புரிகிறான். மாற்றமாக யார் சுபகு தொழாத நிலையில் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகிறானோ இவன் ஒரு ஷைத்தானுடைய நண்பனாக வீட்டை விட்டு புறப்படுகிறான், ஷைத்தானின் கொடியை சுமந்து கொண்டு செல்லுகிறான். அன்றைய நாள் முழுவதும் அவனுக்கு துர்ப்பாக்கியம் உள்ள தரித்திரியம் பிடித்த ஒரு சோம்பேறியான நாளாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுபகு தொழாமல் வீட்டை விட்டு புறப்படுகின்ற மனிதனுடைய நிலைமையை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அதே நபி அவர்கள் மீண்டும் துஆ கேட்கிறார்கள், அதிகாலை வேளையில் கண் விழித்து அல்லாஹ்வை புகழ்ந்த நிலையில் காலை நேர தொழுகை ஃபஜ்ரையும் தொழுதுவிட்டு யாரெல்லாம் அவர்களுடைய காரியங்களிலே முயற்சி செய்கிறார்களோ அப்பேற்பட்ட என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாராந்தம் பள்ளியின் படியை மிதிக்கக்கூடியவர்களே, பெருநாளின் தொழுகைகளுக்காக மாத்திரம் பள்ளியையும் தொழுகையும் நினைக்கக்கூடியவர்களே, இதுவல்ல தொழுகை, போலியான மார்க்கம் அல்ல இஸ்லாம். எங்களுக்கு ஒரு கஷ்டம், எங்களுக்கு ஒரு துன்பம், எங்களுடைய கண்களில் கண்ணீர் வடிகின்ற அளவுக்கு ஏதாவது பயம் கஷ்டம் துன்பம் வந்துவிட்டால் மாத்திரம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவதற்கான இறைவன் சந்தர்ப்பவாத இறைவன் அல்ல எங்களிடத்தில் இருப்பது. நாம் சிரித்தாலும் நாம் அழுதாலும் இருட்டிலும் பகலிலும் எம்மை உற்று நோக்கக்கூடிய அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்தாயினு, என்னுடைய அடியார்களே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடத்திலே உதவி தேடுங்கள், உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இப்படியாக ஒரு அடியான் அல்லாஹுவை நேரடியாக நெருங்குவதற்கான அல்லாஹ்விடத்திலே நேரடியாக துஆ கேட்டு பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஊடகமாக ஒரு சாதனமாக அல்லாஹ் இந்த தொழுகையை தந்திருக்கிறான். போலியாக பயன்படுத்துவதற்கு அல்ல, கவனமாக எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகையை கவனம் எடுத்து பேணுதலாக தொழுவதற்கு நாம் எல்லாம் முயற்சி விண்ணப்பிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரலே வாழுகின்ற அந்த மருகூம்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹமத் செய்வாயாக. நாங்களும் இந்த உலகத்தை விட்டு மரிக்கக்கூடிய நேரத்திலே கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்க கூடிய ஒரு சீதேவித்தனமான மௌத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை பாக்கியங்களையும் நல்ல சந்ததிகளையும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் விசேஷமாக உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாத்திற்கு முஸ்லீம்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பையும் கண்ணியத்தை நீ கொடுத்தல்வாயாக. மேலான அருள் நிறைந்த ரஹ்மத்துடைய மலையை பொழிவிப்பாயாக. யா அல்லாஹ்வுடைய மேலான அருள் நிறைந்த ரஹ்மத்துடைய மலையை நீ பொழிவிப்பாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.